சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 19. கடிக்கணக்கும் நஞ்சு கணக்கும் அறிந்த மூத்த பிடாரனின் கணக்குகளை தவறாக்கின செத்து விழுந்த வீரர்களின் உடல்கள். பாம்புகள் முன் நகரும் என்று மட்டுமே அறிந்த பிடாரனின் அறிவை பொய்ப்பித்தது செம்மண் ஒளி. அது கோடை காலத்தில் முன் நகரும், மழை காலத்தில் பின்னகரும், நிலத்தின் வெப்பத்துக்கு ஏற்ப நகரும் இருவகை செதில்களை கொண்டது. அது எரிவிரியனையும் ஊது சுருட்டையும் நண்டு தினி நாகத்தையும் கண்டுகொண்டு பார்த்தறிந்தான் இளம்பிடாரன். இவற்றை பற்றியெல்லாம் அறிந்தபடி ஆறாம் மலை அடிவாரத்துக்கு அவர்கள் வந்தபோது உயிரோடு இருந்தவர்கள் இரு பிடாரன்களோடு ஒரு வீரன் மட்டுமே. இவர்கள் வந்த செய்தி நாகர் குல தலைவனுக்கு எட்டியது. அழைத்து வந்து விசாரித்தார். தலைவனை கண்டதும் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினர் மூவரும். பெரும் சேரலின் வேண்டுதலை சொன்னான் மூத்த பிடாரன். தோலை உரிப்பதற்காக பாம்பு தின்னும் மூலிகையை சேரல் குல தலைவனுக்கு நீங்கள் தந்து உதவ வேண்டும் என்று. நாககுல தலைவன் மிக இளவயதுக்காரன் போல் தெரிந்தான். அசற்றையான பார்வையோடு, ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையை தின்னும், நீ எந்த மூலிகையை கேட்டு வந்துள்ளாய் என்று கேட்டான். மூத்த பிடாரனுக்கு இந்த கேள்வி பெரும் வியப்பை தந்தது. பாம்பு தின்னும் ஏதாவது ஒரு மூலிகையை அறிந்து வைத்திருப்பதே அரிதானது. இவர்கள் ஒவ்வொரு பாம்புக்குமான மூலிகையை அறிந்து வைத்திருக்கின்றனர். எந்த மூலிகையை தின்றால் மனிதனின் மேல் தோல் உரியும் என்று கேட்டான் மூத்த பிடாரன். நாங்கள் அதை தின்றதில்லை என்றான் நாகர்குல தலைவன். மூத்த பிடாரனுக்கு அடுத்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பெரும் சேரல் சொல்லி அனுப்பிய இரண்டாவது வேண்டுகோளை முன்வைக்க முடிவு செய்தான். கொண்டு வந்த கோணிப்பையிலிருந்து வெண்ணிற துணி ஒன்றை எடுத்து நாகர்குல தலைவனை நோக்கி நீட்டியபடி, இந்த துகிலை புணரும் நாகங்களின் மீது போத்தி எடுத்து தர வேண்டும் என்றார். நாகங்கள் புணர்கையில் அவற்றின் மீது போத்தப்பட்ட துணியால் மனிதனுக்கு நீடித்த ஆயுளும் அதிர்ஷ்டமும் கைகூடும் என்பது வடதேசத்து முனியின் வாக்கு. அதனால்தான் இதை கொடுத்து அனுப்பினான் பெருஞ்சேரல். நாகங்கள் புணர்வதை கண்டவர் யாரும் இல்லை என்றார் நாககுல தலைவர். நாகங்கள் பின்னி கிடப்பதை ஊரெங்கும் உள்ள மக்கள் பார்த்திருக்கின்றனர். நீங்கள் பார்த்ததில்லை என்பது நம்பும்படியாக இல்லை என்றான் மூத்த பிடாரன். நாகங்கள் பின்னிக் கொள்வது அவற்றின் காதல் விளையாட்டு, அதை எல்லோரும் பார்க்கலாம், ஆனால் நாகங்கள் புணர்வதைத்தான் யாரும் பார்க்க முடியாது என்றார். இவை இரண்டும் வெவ்வேறு வகையான செயல்கள் என்பதை இப்போதுதான் மூத்த பிடாரன் கேள்விப்படுகின்றார். நாகர்குல தலைவன் சொன்னான், நாகத்துக்கு காமம் பெருகும் காலங்களில் மெல்லிய நீரொன்று உடலெங்கும் ஊறி அதன் கண்களை மறைக்க தொடங்கும். மனிதரைப் போலத்தான் அதற்கு காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகையை தின்ற பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழியே அந்த நீர்த்தோலை கழற்ற தொடங்கும். கண்களின் மேல் படர்ந்த காமை திரையை அகற்றும். முழு உடலையும் உருவி புத்துடல் கொள்ளும். அதன் பிறகு அது 8 நாட்களுக்கு வெளியே வராது. எங்கு எப்படி இருக்கும் என்பதை இதுவரை யாரும் அறிந்தது இல்லை. தன் இணையோடு இன்றி தனித்து நாகம் தோல் உரிப்பதில்லை. புத்துடல் கொண்ட கணத்திலிருந்து அது இணை சேர தொடங்கும். ஒவ்வொரு செதிலாலும் தன் இணையின் ஒவ்வொரு செதிலோடு கலந்து மீளும். பெருகி புரண்டு இறுகி மேல்தோல் கனிந்து முதிர்ந்த பிறகுதான் இணையை பிரிந்து வெளியேறும். தன் பழைய உடலின் வழியே இணை கூடாத ஒரே உயிரினம் அது மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாகனின் கருவிழிகளில் நீல நிற வளையம் ஒன்று பூத்து அடங்கியது. நாகன் மேலும் சொன்னான், புதிய மேனி கொண்டு மட்டுமே தழுவி வாழும் காதல் வாழ்க்கை நாகத்தினுடையது. இந்த புவியில் எந்த உயிரும் இன்புற்றிராத அபூர்வ காதலது என்று. மூத்த பிடாரன் வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தான். காமம் கொள்கையில் மனிதன் நாகங்களைப் போல பின்ன ஆசைப்படுவது அதனால்தானா என்ற எண்ணம் ஓடியது. சற்றே நிதானித்தான். தனது 2 வேண்டுதல்களும் அர்த்தமற்றதாகிவிட்டன என்பதை உணர்ந்தான். அடுத்து என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டான். நீங்கள் வணங்கும் நாக தேவதையை நாங்கள் வணங்கி விடைபெற எண்ணுகின்றோம் என்றான் மூத்த பிடாரன். பொழுது சரிந்துவிட்டது. நாளை உங்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கின்றேன். இன்றிரவு குடிலில் தங்குங்கள். எக்காரணம் கொண்டும் குடிலை விட்டு வெளியே வரக்கூடாது என்றான் நாககுல தலைவன். சரி என்று சம்மதித்தான் மூத்த பிடாரன். தனித்து இருந்த குடில் ஒன்றில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். இரவு கூடியது. மகிழிப்பாறை இசைக்கும் ஓசை கேட்டது. இன்று நாகர்களின் விருப்ப நாள். வந்துள்ளவன் பிடாரன் என்று தெரிந்தும் அவனிடம் கனிவு காட்டியதற்கு அதுதான் காரணம். குளத்தின் வழக்கப்படி புதிய இளைஞர்கள் விரும்பி கூடும் நாள் இது. நாகர்குடி முழுவதும் மந்தையை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தது. நடுவில் பெரும் வட்டத்தில் நெருப்பு மூட்டியிருந்தனர். குடிலுக்குள் அடைபட்டிருந்தனர் மூவரும். வீரனுக்கு எதுவும் தோன்றவில்லை. அவன் படுக்க தலை சாய்த்தான். பிடாரன்கள் இருவரும் வெளியே என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள தவியாய் தவித்தனர். இசையின் ஓசை கூடிக்கொண்டே இருந்தது. இளம் ஆண்களும் பெண்களும் தங்களின் இணையை தேர்வு செய்ய தொடங்கினர். மூத்த பிடாரன் ஓலை வைந்த குடிலில் மிகவும் பக்குவமாக சிறு துளையை உருவாக்க முயன்று கொண்டிருந்தான். நாகர்கள் வேய்ந்த குடிலில் ஆபத்து நிறைந்திருக்கும் என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. எனவே மிகவும் கவனமாக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். இளம் பெண்கள் அமர்ந்திருக்க இளம் ஆண்கள் அவர்களின் அருகில் வந்து இரு கைகளையும் பற்றி உள்ளங்கையை ஒன்றோடு ஒன்று உரசினர். சாறை பாம்பின் அடிவயிறு வழவழப்பானதாக இருக்கும், நல்ல பாம்பின் அடிவயிறு சொரசொரப்பானதாக இருக்கும். அது மரம் ஏறக்கூடியதால் அந்த தன்மை வாய்ந்தது. ஆண் பெண் இருவரிலும் இந்த இரு இனங்களும் உண்டு. எதிரது தன்மை உள்ளவர்கள் கைகளை இறுக பற்றினர். அவ்வாறு இல்லாதவர்களின் கைகள் விலகி மறு கை பற்றின. வழவழப்பான சாறையின் அடிவயிற்றை சொரசொரப்பான உள்ளங்கைகள் சூழத் தொடங்கின. மூத்த பிடாரன் பக்குவமாக எட்டி பார்க்க மனம் வரவில்லை. இசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நாகங்களுக்கு நெருப்பு ஆகாது, இவர்கள் ஏன் நெருப்பை மூட்டி ஆடுகின்றனர் என்பதை அறிய வேண்டும் என்று ஆவல் இருந்தது. ஆனால் கண்ணுக்குள் நுழைந்ததை பார்த்த பிறகு எல்லாம் வடிந்துவிட்டன. மறுநாள் காலை நாகர்குடி இளைஞன் ஒருவன் வந்து இருவரையும் நாகதேவதையின் இருப்பிடத்துக்கு அழைத்துச் சென்றான். செல்லும் போது வீரன் கேட்டான், இளைய பிடாரன் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று. எழுந்திருக்க முடியாததால் என்றான் மூத்த பிடாரன். நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைந்தனர். மர அடிவாரத்தில் சிறு கற்களும் பாம்பு உரித்த தோல் ஒன்றும் இருந்தன. நாகங்களை படமெடுக்க செய்து அவற்றின் தலையில் சிறு கல் வைத்து அழைத்து வருவாள் குலத்தின் முதுமகள் என்று கேள்விப்பட்டுள்ளான் பிடாரன். அங்கு இருக்கும் கற்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கற்களாக இருக்கும் என்று யூகித்தான் மூத்த பிடாரன். ஆனால் பாம்பு கழற்றிய அந்த தோலை வைத்து ஏன் வணங்குகின்றனர், அதன் காரணம் என்ன என்று கேட்டான். அழைத்து வந்த நாகர்குடி வீரன் சொன்னான், அது வெண்சாரை கழற்றிய தோல் என்று. இரண்டு நாட்களில் அடைந்திராத பேரதிர்ச்சியை மூத்த பிடாரன் இப்போது அடைந்தான். வெண்சாரையை பார்ப்பது தெய்வத்தை பார்ப்பதற்கு சமம் என்பார்கள், நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டான். எங்கள் முன்னோர்கள் பார்த்திருக்கின்றார்கள் என்று மட்டும் சொன்னான் நாகன். சேரலின் அவையில் நடந்தவற்றை விளக்கினான் மூத்த பிடாரன். வரும்போது நாகவீரன் எங்களை கீழ்மலையின் அடிவாரம் வரை அழைத்து வந்தான். உயிரிழப்பு இன்றி இருவரும் வந்து சேர்ந்தோம் என்றார். நாம் கேட்ட இரண்டையும் அவர்கள் கொடுக்காமல் கவனமாக பேசி உங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றான் சேரல். கவனம் பேச்சில் இருந்து என்ன செய்ய செயலில் வேண்டும் என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்லுவது அவையோருக்கு புரியவில்லை. நாகம் என்றுமே மனிதனின் எதிரிதான். அதனிடம் இறந்து பயன் ஏதுமில்லை. அதை அழித்தால் மட்டுமே மனிதன் பயனடைவான். நாகர்கள் அதனினும் கொடிய அழிவு சக்திகள். அவர்களை கூண்டோடு அழித்தாக வேண்டும். அவர்கள் இறங்கி வர முடிவெடுத்தால் ஒரே நாளில் சேரல் குலம் அழிந்து போகும். அந்த கணம் பெரும் சேரலின் உடல் நடுங்கி அடங்கியது. என்ன உளறுகின்றாய் என்று கேட்டான். நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன்வந்த செல்வத்துக்காக அல்ல, பிடாரன்களின் வாழ்நாள் வைராக்கியம். நாகங்களை வெல்வதே கரும் பருந்திடம் நாங்கள் அளித்துள்ள வாக்கும் அதுதான். நாகர்களின் ஆற்றலை அறியவே எருக்கமலை ஏறினேன். என்னை யார் என்று அவர்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்களை நான் கண்டறிந்து விட்டேன். மிக சிறியதொரு கூட்டம் அது. பெரும் சக்தி வாய்ந்த சேரலர் அவர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று புரியவில்லை. என்ன செய்யலாம் என சொல்கின்றாய் என்று கேட்டான் சேரலன். நீங்கள் உதவ முன்வந்தால் அவர்களை கூண்டோடு அழித்து விடலாம் என்றான் மூத்த பிடாரன். ஆறு மலைகளை தாண்டி அவர்களின் இருப்பிடம் உள்ளது, எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டான் சேரலன். இந்த திசையில் போனால்தான் ஆறு மலைகளை தாண்ட முடியும். நாட்டின் வட எல்லையில் கடலோடு இணைந்த மலைமுகடு ஒன்று உள்ளது. அந்த திசையில் நுழைந்தால் முதல் குன்றின் மீதுதான் நாகக்குடியின் இருப்பிடம் உள்ளது. இந்த பயணத்தின் நான் கண்டறிந்த உண்மை அதுவே என்றான். பெரும்சேரல் மூத்த மகன் பதுமன், அப்படியென்றால் தாக்குதலை இன்றே தொடங்கலாம் என்றான் படு உற்சாகமாக. பெரும்சேரலோ நிதானம் தவறாமல் இருந்தான். நாகர்களை நம்மால் எப்படி வெல்ல முடியும் என்று கேட்டான். நீங்கள் படைகளை தாருங்கள், நான் வெற்றியை தருகின்றேன் என்றான் மூத்த பிடாரன். பிடாரனின் சொல்லை நம்பலாமா என்ற சிந்தனையில் இருந்தான் பெரும்சேரல். நாம் வென்றால் வளமிக்க மலைக்குன்றுகள் நம் நாட்டோடு இணையும். அது மட்டுமன்று, நாகர்களையே வென்றவர்களாக சேரலர் அறியப்படுவர். அதன் பிறகு யார் மீது நாம் போர் தொடுத்தாலும் நமது ஆயுதங்கள் தாக்கும் முன் நாம் வென்ற நாகர்களின் கதைகள் அவர்களை தாக்கி பலமிழக்கச் செய்யும் என்றான் பதுமன். பெரும் சேரல் மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், படைகள் எப்போது புறப்பட வேண்டும் என்று? எனக்கான ஆயுதங்களை நான் சேகரிக்க சில மாதங்களாகும், அதன் பின் புறப்படலாம் என்றான் மூத்த பிடாரன். வடதிசை மலைமுகற்றின் அடிவாரத்தில் சேரலர் படை அணிவகுத்து நின்றது. தளபதிகள் இரண்டு நிலைகளாக படைகளை நிறுத்தியிருந்தனர். காலாட்படையும் விற்படையும் எருக்கு மலையை நோக்கி நின்றன. படைகளுக்கு பின்னால் முகட்டின் மேல்புறத்திலிருந்து பெரும் சேரல் களத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். பெரும் சேரலின் படை அடிவாரத்தில் திரண்டிருப்பதை அறிந்த நாகர்கள் எதிர் தாக்குதலுக்கு ஆயத்தமானார்கள். மூத்த பிடாரன் 3 மாதங்களாக சேகரித்த ஆயுதங்கள் எல்லாம் 4 கூட்டு வண்டிகளில் இருந்தன. அவை என்ன ஆயுதங்கள் என்பதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. போரின் போக்குகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தலாம் என்ற முடிவோடு நாகர்களின் தாக்குதல் உத்தியை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனோடு பெரும் சேரல் மகன் பதுமன் நின்றிருந்தான். விரி சங்கு ஊதி போரை தொடங்கினான் பெரும் சேரல். அவன் படை வீரர்கள் ஆயுதங்களோடு மெல்ல முன்னகர்ந்தனர். மலையின் மீதி இருந்த நாகர்படை தளபதியின் கொம்போசை கேட்டது. நாகர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்று இதுவரை யாரும் பார்த்தது இல்லை. எனவே வீரர்கள் பெரும் நடுக்கத்தின் வழியேதான் ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு முன்னேறினர். சேரலர் படை எண்ணிக்கை மிக பெரியதாக இருந்தது. அதில் 1/4 குறைவாகத்தான் நாகர் குடியினர் இருப்பார்கள் என்று கணித்திருந்தான் மூத்த பிடாரன். எனவே இந்த போர் உச்சி பொழுதுக்குள் முடிந்துவிடும் என்பது அவனது எண்ணம். சேரள வீரர்கள் முன்னோக்கி சென்ற போது நாகர்களும் 3 அணிகளாக இறங்கி வந்தனர். ஒவ்வொரு அணியிலும் மிக குறைவான வீரர்களே இருந்தனர். அதை கண்ட சேரள வீரர்களுக்கு பெரும் நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் இறங்கி வருவதில் ஏதோ மாறுபட்ட தன்மை இருக்கிறது என்று உற்று பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். நாகர்களின் இடதுபுற குழு குறு வளைவு கொண்டு இறங்கியது. வலதுபுற குழு பெரும் வளைவு கொண்டு இறங்கியது. நடுவில் வந்த குழு வளைவுகளற்று நெட்டு வாக்கில் படுவேகமாக இறங்கியது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கணித்துக் கொண்டிருக்கும் போதே சேரளர் படை நாகர்களை நோக்கி அம்பு வீசியது. நடுவில் நெட்டு வாக்கில் வந்த நாகர் படையினர் முன்வரிசையினர் மண்டியிட்டு அமர்ந்து அம்பை நாணில் ஏற்றினர். வழக்கமான நேரத்தை விட அவர்கள் நான் ஏற்ற 3 மடங்கு நேரமானது. போர் பயிற்சி அற்றவர்கள் என்பது இதிலிருந்தே தெரிகின்றது என்றான் பதுமன். நாகர்கள் தொடுத்த நாணில் இருந்து அம்புகள் பறந்து வரும்போதுதான் அம்போடு சேர்த்து மற்றொன்று நெடிந்து கொண்டு வருவது தெரிந்தது. கன நேரத்துக்குள் சேரளர் படை கதிகலங்கியது. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களிலும் விழுந்து நகர படை வீரர்கள் திசையெங்கும் தரித்து ஓடினர். நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தான் மூத்த பிடாரன். முதலிலே சொன்னால் படை வீரன் ஒருவன் கூட களத்தில் இருக்க மாட்டான், அதனால் தான் சொல்லவில்லை என்று பதுமனிடம் கூறினார். நடுவில் நெட்டு வாக்கில் இறங்கியது சாரை பாம்பு உத்தி. இடதுபுறம் குறுவளைவு கொண்டு இறங்கியது எரிவிரியன் உத்தி. வலதுபுறம் பெருவளைவு கொண்டு இறங்கியது நல்ல பாம்பு உத்தி. பாம்புகளின் தடத்துக்கு ஏற்ப உத்தி வகுத்துள்ளனர். அவர்கள் இப்போது சாரை பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு எய்துள்ளனர் என்றான் பிடாரன். பதுமனுக்கு உடல் நடுக்கம் கொள்ள தொடங்கியது. இதை தடுக்க வழி என்ன என்று கேட்டான். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனது கூட்டு வண்டியின் மேல் கூடாரத்தை திறந்து விட்டான் மூத்த பிடாரன். கரும் பருந்துகளும் பாம்பு பருந்துகளும் படபடுத்து வெளியேறின. காற்றில் ஏறிய பருந்துகளின் ஓசை எங்கும் எதிரொலித்தது. பருந்துகளின் விரல்கள் களத்தில் நெளியும் சாறைகளை கவ்வி மேலேறின. அந்த காடு முழுவதும் பருந்துகள் வட்டமடிக்க தொடங்கின. பருந்தின் கண்கள் பாம்பை காண முன் அதை பாம்பு கண்டுணர்ந்து விடும். இனி எந்த பாம்பும் வெளியே நிலை கொள்ளாது. அனைத்தும் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடிவிடும். அவர்களால் அதை கையில் எடுத்து அம்பில் பொருத்தி அனுப்ப முடியாது என்றான் பிடாரன். பதுமனுக்கு மேலெல்லாம் வியர்த்திருந்தது. பிடாரனின் இந்த உத்தியை எதிர்பார்த்து இருந்தவனைப் போல நாகர்குல தளபதி குறுஞ்சிரிப்பு ஒன்றை உகுத்தான். முகட்டின் பின்புறம் நிறுத்தப்பட்டிருக்கும் அடுத்த படைப்பிரிவை முன்னகர்ந்து வரச் சொல் என்று கத்தினான் மூத்த பிடாரன். பதுமன் அதற்கான உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் போதே 4வது கூட்டு வண்டியின் கதவை திறந்தான் மூத்த பிடாரன். மரப்பெட்டிகள் நிறைந்திருந்தன. வீரர்களிடம் பெட்டியை எடுத்துக் கொண்டு போய் எதிர்திசையில் பகுதிக்கு ஒன்றாக திறந்துவிடச் சொல் என்றான் மூத்த பிடாரன். பதுமன் உடனடியாக அதற்கான உத்தரவை இட்டான். வீரர்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினர். பெட்டிகள் முழுக்க எண்ணற்ற பாம்புக்கீரிகளும் கரும்கீரிகளும் இருக்கின்றன. அவை முக்கியமல்ல. 8 பழம் தின்னி கீரிகள் இருக்கின்றன. அவற்றின் வாடை காற்றில் மிதந்தாலே போதும், இந்த திசை விட்டு பாம்புகள் வெளியேறிவிடும் என்றான் மூத்த பிடாரன். சேரளர் படை மறுமுறை அணிவகுத்தது. இப்போது பின் வரிசையில் கம்பீரமாக நிலை கொண்டது யானை படை. அதற்கு முன்னால் வெறுபடையும் காலற்படையும் அணிவகுத்தன. முதலில் இருந்ததைப் போல இருமடங்கு வீரர்கள் உத்தரவு கிடைத்ததும் முன்னேறினர். நாகர்குல தளபதி கை அசைத்ததும் நாகர்களின் அம்புகள் நாணில் இருந்து விடுபட்டு காற்றில் பாய்ந்தன. இப்போது அம்போடு நெளிந்து வளையும் பாம்புகள் எவையும் தென்படவில்லை. சேரள வீரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறினர். பதுமன் மூத்த பிடாரனை தழுவி பாராட்டினான். இனி வெற்றி உறுதி என்று சொல்லி மகிழ்ந்தான் பதுமன். ஆனால் சிறிது நேரத்தில் முன்கள வீரர்களிடம் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன. என்னவென்று அறியும் முன்பே வீரர்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தனர். சரியில் தீப்பற்றுவதைப் போலத்தான் போர்க்களத்தில் ஓட ஆரம்பிப்பது. ஒருவன் ஓட ஆரம்பித்தால் அந்த அச்சம் கன நேரத்துக்குள் ஒட்டுமொத்த படையிலும் பரவும். யானை படை தளபதி சட்டென்று அனுமானித்து களத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டான். மூத்த பிடாரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. நாகர்கள் அம்பி எய்தியபடி முன்னோக்கி வந்து கொண்டிருந்தனர். சேரளர் படை களம் விட்டு ஓடிக்கொண்டிருந்தது. பிடாரன் நடப்பதை அறியாமல் திகைத்து நின்றான். வீரர்கள் உயிர் பிழைக்க வெறி கொண்டு ஓடினர். என்ன என்பது விளங்கவில்லை. தாமதிக்க கூடாது என்று முடிவெடுத்தான் மூத்த பிடாரன். முன் களத்தை நோக்கி விரைந்தான் பதுமன். அடுத்து என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் தந்தை இருக்கும் இடம் நோக்கி மேலேறினான். பெரும் சேரல் முகட்டின் மேல் இருந்தபடி களத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனது படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறிய நாகர் கூட்டம் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. பதுமன் வந்து தந்தையோடு இணைந்தான். எந்தவித முடிவும் எடுக்காமல் மூத்த பிடாரனுக்காக அவர்கள் காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மூச்சிறைக்கு ஓடி வந்தான் மூத்த பிடாரன். மேலெல்லாம் அலங்கோலமாய் இருந்தது. எள்ளுச்செடியில் உற்பத்தியாகும் கண்ணுக்கு தெரியாத கொடும் நாகம் குருதி பனையில் அம்புகளோடு இணைந்து அவை வந்து கொண்டிருக்கின்றன என்று தன் மீது பாய்ந்த அம்பை கையில் ஏந்தியபடி கூறினான். பெரும் சரல் நடுங்கி போனான். இப்போது என்ன செய்யலாம் என்று கேட்டான். பதில் சொல்லும் ஆற்றல் குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளுக்குள் பாயும் நெஞ்சின் வேகத்தை கணித்துக் கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். அப்போது பாய்ந்து வந்த அம்பு ஒன்று அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் குத்தியது. மூத்த பிடாரன் சொன்னான், இந்த குன்றில் மட்டுமே அவர்களின் குடியிருக்கிறது. இன்று இரவோடு இரவாக குன்றை சுற்றி வளையமிட்டு தீயிடுங்கள். தீயில் இருந்து மீள அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாகர் இனம் முழுவதும் முற்றாக அழியும் என்றான். பெரும் சேரல் சற்றே தயங்கி சிந்தித்தான். மூத்த பிடாரன் சொன்னான், ஒருமுறை தாக்கிவிட்டு பாதியில் விட்டால் அவர்கள் உங்களை அழிக்காமல் விடமாட்டார்கள். எனவே முழுமையையும் அழித்து விடுங்கள் என்றான். பெரும் சேரலின் உடல் எங்கும் அச்சம் பரவியிருந்தது. அவனது தயக்கத்தை கவனித்தபடி பிடாரன் வாய்க்குழறி சொன்னான், இவர்களை அழித்தால் மட்டுமே உங்கள் இரண்டாவது மகனின் ஆட்சிக்களம் நிலைத்திருக்கும் என்று. முதல் மகன் பதுமன் இருக்கும் போது ஏன் இவன் இரண்டாவது மகனை பற்றி சொல்கின்றான் என்ற அதிர்ச்சியோடு பெரும் சேரல் திரும்பி பதுமனை பார்த்தான். பெரும் சேரலின் கதறல் காதில் சன்னமாக விழுந்தது. கேட்டபடியே மண்ணில் சரிந்த மூத்த பிடாரனின் வாய் முணுமுணுத்தது. ஒரு முழம் அளவில் கிளைகளில் தொங்கியபடி வாய் பிளந்து இருக்கும் மனிதனை கண்டால் தாவி கடிக்கும் உச்ச நஞ்சு கொண்ட பச்சிலை விரியன் சிறிது நேரத்துக்கு முன் பாய்ந்து வந்த அம்பிலிருந்து விலகி தாவி பதுமனின் தொண்டையை கவ்வியது. வாயில் நுரை தள்ளியபடி இருந்தது. ஆனாலும் மூத்த பிடாரனின் உடலில் இருந்த நச்சு முறி மருந்துகள் அவனை விரைவில் சாகவிடவில்லை. அன்று இரவு எருக்குமலையை சுற்றி தீ மூட்டப்பட்டது. மூத்த பிடாரனின் கண் முன் எருக்குமலை முழுமுற்றாக எரிந்தது. அதன் மஞ்சள் வெளிச்சத்தில் நாகர்கள் துடிதுடித்து செத்தனர். நாகர்களின் அழிவோடு பிடாரனின் வாழ்வும் முடிந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த கபிலருக்கு உயிர் உறைந்து விடுவது போல இருந்தது. ஆனால் கதையை விட்டு அவரை உலுக்கியது கண்ணுக்கு முன்னால் காணும் காட்சி. நெருப்பு அணைந்த பிறகு கங்குகளின் மீதுதான் இறங்குவார்கள் என்றுதான் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் புதிதாக இரண்டு காதல் இணையர்கள் கைப்புணர்ந்து ஆடியபடி நெருப்பை நோக்கி நகர்ந்தனர். நெருப்பின் அனலில் நின்றாட போகின்றார்கள் என்று கபிலர் நினைத்துக் கொண்டிருந்த போதே அவர்கள் எரியும் நெருப்புக்குள் நுழைந்தனர். கபிலருக்கு குருதி ஓட்டமே நின்று விடுவது போல இருந்தது. மனிதர்கள் உயிரோடு நெருப்புக்குள் இறங்குவதை கண்களால் காண முடியவில்லை. நெருப்புக்குள் இறங்கியவர்கள் சுழன்ற கைகளை வீசிய போது உள்ளிருந்து தீப்பொறிகள் நான்கு புறங்களிலும் தெரித்தன. அவர்கள் ஆடுகின்றனரா எரிகின்றனரா புரியாத நிலையில் கண்ணிமை செருக மயங்கி சரிந்தார் கபிலர். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.